இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய தியானத்திற்காக எடுத்துக்கொள்கிற தலைப்பு புளிப்பில்லாத அப்பம் என்கிற வரிசையிலே நாம் பார்ப்போம். லேவியராகமம் 24 அதிகாரம் 5-9 வரை வாசிப்போம். லேவியராகமம் 24 அதிகாரம் 5-9 வரை வாசிப்போம்.
அன்றியும் நீ மெல்லிய மாவை எடுத்து அதை 12 அப்பங்களாக சுடுவாயாக. ஒவ்வொரு அப்பம் மரக்காலையே 2 கம்பு மாவினால் செய்யப்பட வேண்டும். அவைகளை நீ கர்த்தருடைய சன்னதியில் பரிசுத்தமான மேஜையின் மேல் 2 அடுக்காக ஒவ்வொரு அடுக்கில் அவ்வாறு அப்பம் இருக்கும்படியாக வைத்து ஒவ்வொரு அடுக்கின் இடத்தில் சுத்தமான தூபவர்க்கம் போடக்கடவாய். அது அப்பத்தோடிருந்து ஞாபகக்குறியாக கர்த்தர் கேட்ட தகன வழியாயிருக்கும். அப்பத்தை நித்திய உடன்படிக்கையாக இஸ்ரவேல் புத்திரர் கையில் வாங்கி ஓய்வு நாள்தோறும் கர்த்தருடைய சன்னதியில் அடுக்கி வைக்க கடவன். அது ஆரோனையும் அவன் குமாரரையும் சேரும். அதை பரிசுத்த இடத்திலே புசிக கடவர்கள். நித்திய கட்டளையாக கர்த்தருக்கு இடப்படும் தகன பலிகளில் அது அவனுக்கு மகா பரிசுத்தமாயிருக்கும் என்றார்.
நாம் ஆசரிப்பு கூடாரத்துல முதலாவது விளக்குக்கு எண்ணெய் ஊத்துறது கடந்த 2-3 வாரமா பார்த்தோம். தினந்தோறும் விளக்கில் எண்ணெய் ஊற்றி விளக்கு எரிஞ்சிக்கிட்டே இருக்கணும். அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் தினந்தோறும் நம்முடைய தவறுகளை திருத்தி தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்கு முன்னேறி கொண்டே இருக்க வேண்டும். அப்போது விளக்கு வெளிச்சம் எரியும் போது நம்முடைய நற்கிரியைகள் பிரகாசமாக இருக்கிறது. அதுக்கப்புறம் நம்ம அதிகம் ஆவிக்குரிய ஆகாரம் சாப்பிடுவதற்காக ஆண்டவர் இங்கே புளிப்பில்லாத அப்பங்களை அங்கே மேசையின் மேல் வைக்கும்படி தேவன் கட்டளையிட்டிருக்கிறார். இது நித்திய உடன்படிக்கையாக தேவன் கட்டளையிட்டிருக்கிறார். அப்போ இந்த காரியம் ஓய்வு நாள் தோறும் புளிப்பில்லாத அப்பங்களை தேவனுக்கு அங்கு பலியாக சமர்ப்பிக்க வேண்டும். அப்போ ஓய்வு நாள் தோறும் தேவனுடைய சமூகத்திற்கு எல்லாரும் கடந்து வந்து புளிப்பில்லாத அப்பங்களை சாப்பிட வேண்டும். அப்போ புளிப்பில்லாத அப்பம் வந்து எப்படி சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், கொஞ்சம் ருசி இல்லாத மாதிரி இருக்கும், கம்மியாக இருக்கும், உப்பு போடாமல் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அப்போ நம்ம சரீரத்திற்கு வந்து அநேக காரியங்களை நம்ம சாப்பிட்றோம், அதனால் நம்மளுக்கு நிறைய ஆரோக்கியம் கிடைக்குது. அதே மாதிரி நம்முடைய ஆத்மாவுக்கு சாப்பிட்றதுக்கு ஆண்டவர் ஆகாரத்தை கொடுத்துருக்கிறார். அப்போ ஆத்மாவுடைய முதல் ஆகாரம் என்னன்னு கேட்டிங்கன்னா தேவனுடைய வார்த்தையாகி அப்பம். அப்போ அந்த வார்த்தையை நாம் சாப்பிட்டாதான் நம்முடைய ஆத்மா ஜீவனோடு இருக்கும். உபாகமம் 16 அதிகாரம் 1-2-3 வார்த்தைகள் வாசிப்போம்.
தேவனாய கர்த்தருக்கு பஸ்காவை பலியாகிய ஆடு மாடுகளை பலியிடுவாயாக. நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளை நீ உயிரோடுக்கும் நாளாம் நினைக்கும்படி பஸ்கா பலியுடனே புளிப்புள்ள அப்பம் புசியாமல் சிறுமியின் அப்பம் ஆகிய புளிப்பில்லாத அப்பங்களை 7 வரைக்கும் புசிய கடவாய். நீ தீவிரமாய் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டபடியினால் இப்படி செய்ய வேண்டும்.
அப்போ புளிப்பில்லாத அப்பத்தை தீவிரமாக புசிக்க வேண்டும். அப்போ புளிப்பில்லாத அப்பன்னா என்ன பொருள்னு கேட்டிங்கன்னா என்னவாக இருக்கும், எப்படி நம்முடைய ஆவி ஆத்மா புளிப்பில்லாத அப்பத்தை எப்படி சாப்பிட்றது? இல்லை இப்போ வாசித்ததுலேயே இருக்குது. புளிப்புள்ள அப்பன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய ஆத்மாவுக்கு இனிமையானது, சந்தோஷமானது, இதெல்லாம் கலந்து இனிப்பு சர்க்கரை காரம் எல்லாம் கலந்து கொடுத்தா கேட்கும்போது நல்லாயிருக்கும். அதான் வந்து ஆத்மாவுக்கு புளிப்புள்ள அப்பான்னு சொல்கிறது. புளிப்பில்லாத அப்பன்னு சொன்னால் கொஞ்சம் ருசி குறைவாக இருக்கும், கேட்குறதுக்கே கஷ்டமாக இருக்கும், அல்லது கேட்குறதுக்கு போர் அடிக்கும். சிறுமியின் அப்பம் எப்படி சிறுமியின் அப்பன்னா கஷ்டத்தின் அப்பம். அப்போ தேவனுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டவர்கள் வந்து கஷ்டப்படணும். அப்படின்னா சிறுமியின் அப்பத்தை எல்லாருமே தான் புசிக்கிறாங்க. இன்றைக்கி கஷ்டம் வந்து உலகத்தில் இல்லாத மனுஷனே கிடையாது. ஆனால் தேவனுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டதனால் கஷ்டம் வரும்போது அதை நாம் கண்டிப்பாக சகிக்க வேண்டும். அப்போ தேவனுடைய வார்த்தைகளை அறிந்தவர்கள், தேவனுடைய நாமத்தை தரித்தவர்கள் ஓய்வு நாள் தோறும் தேவனுடைய சமூகத்திற்கு வந்து புளிப்பில்லாத அப்பத்தை சாப்பிட வேண்டும். புளிப்பில்லாத அப்பன்னு சொன்னால் நம்முடைய குறைகளை உணர்த்தும் பொழுது அல்லது நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சியை வந்து வெளிப்படுத்தும் பொழுது அது நம்மளுக்கு கொஞ்சம் கேட்குறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அப்போ தேவனுடைய சமூகத்தில் தேவன் நம்மளுக்கு செய்த ஆசீர்வாதங்களுக்காக நாம் சந்தோஷப்பட்டு தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். அதே சமயம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைகளை திருத்தும் பொழுது நம்மளுக்கு கொஞ்சம் கேட்குறது கஷ்டமாக இருக்கும். இந்த எதிர்காலத்தில் இப்படி நடக்கணும், இந்த வசனத்தின்படி இப்படி இருக்கணும், அப்படி இருக்குன்னு சொல்லும்போது நம்ம வந்து இதெல்லாம் யாருனால முடியும், இந்த கஷ்டமெல்லாம் நம்மளால் பட முடியாது அப்படி சொல்லி நாம் நினைக்காம தேவனுடைய வார்த்தைகளுக்காக நாம் எப்பொழுதும் கஷ்டப்படுவதற்கு தயாராக இருக்க வேண்டும். ஏசையா 30:19-21 ஏசையா 30:19-21
நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடப்புங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தை உங்கள் காதுகள் கேட்கும்.
அப்போ சிறுமையின் அப்பத்தையும் கஷ்டத்தின் தண்ணீரையும் குடித்தாதான் உண்மையான தேவனுடைய ஜனங்கள் சரியான பாதையில் போக முடியும். இப்போ சின்ன குழந்தைகளை நம்ம கூட்டிகிட்டு போயிட்டுருக்கோம், அப்போ அந்த குழந்தைங்க இந்த பக்கம் போகும்போது அந்த பக்கம் போகும்போது நம்ம என்ன சொல்கிறோம், அங்கே போகாத இங்கே போகாத அப்படின்னு சொல்லும்போது அதுகளுக்கு சந்தோஷமாக இருக்கிற டைமில் நம்ம வந்து அதுகளுடைய எதிர்காலத்தை அல்லது அதுக்கு ஆபத்து வரக்கூடாதுன்னு நம்ம சொல்லும்போது அது கேட்குறது கஷ்டமாக இருக்கும். ஆனால் அப்படி கஷ்டப்பட்டு வளர்ந்து 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 வரும் பொழுது அது வந்து எதிர்காலத்தில் நம்மளுக்கு ரொம்ப ஆசீர்வாதமானதாக இருக்கும். அப்போ நம்ம வாழ்க்கையில் வந்து தேவனுடைய காரியங்களுக்காக துன்பம் அனுபவிக்கிற சமயத்தில் வந்து நம்மளுக்கு உலக பிரகாரமான காரியிலிருந்து விலகி இருக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி மற்றவங்கள மாதிரி நம்ம சந்தோஷமாக இல்லாமல் தேவனுடைய வார்த்தைக்கு வேண்டி நம்ம விலகி இருந்து நம்மை தனிமைப்படுத்தும் போது நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்படி கஷ்டப்பட்டு வந்தாலும் உண்மையான தேவனுடைய வார்த்தைகள் நம்மளுக்கு போக போக நம்மளுக்கு ஆண்டவர் நம்முடைய காதுகளிலே சொல்லி கொண்டே இருப்பார். அப்போ வந்து நம்ம தவற திருத்தி வரும்பொழுது அல்லது தேவனுடைய வார்த்தைகளுக்காக கஷ்டம் அனுபவிக்கிற பொழுது தான் உண்மையான தேவனுடைய ஆசீர்வாதம் என்னங்கிறது நம்மளால் உணர முடியும். மனம் போன போக்கில் நம்ம அப்படியே போயிட்டு இருந்தோம்னா உண்மையான ஆசீர்வாதத்தை நம்ம வந்து அடைய முடியாது. அப்போ நம்ம நினைக்கிற மாதிரி இருக்கிற ஆசீர்வாதத்தை நம்ம தேடி தேடி ஓடிக்க வேண்டியதானே ஒழிய தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாக தேவன் வைத்திருக்கிறார். அதுக்கு நம்ம இருக்கிற இடத்துலருந்து கொஞ்சம் ஆவிக்குரிய வழியில் நம்ம நடந்து போகணும். அப்போ அந்த ஆவிக்குரிய வழியில் நடந்து போகும்போது நம்ம மனசு நினச்சபடி வந்து காரியங்களை செய்யணும்னு நம்ம விரும்புவோம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை அதன்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் தடை போடுவார். அப்படி தடைகளை வந்து நாம் கீழ்ப்படிஞ்சு நாம் வரும்போது நம்முடைய ஆத்மாவுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், கொஞ்சம் சகிக்கிறதுக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்கும், அல்லது ஜீரணம் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்படி கஷ்டங்களை சகித்து நம்ம வந்து வந்து வளரும்போது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை என்னான்னு கேட்டிங்கன்னா தேவன் நம்மளுக்கு புதிய புதிய ஆசீர்வாதங்களை சொல்லுவதை நம்முடைய காதுகளிலே நன்றாக கேட்க முடியும். அப்போ தேவனுடைய வார்த்தைக்காக கஷ்டம் அனுபவிக்காதவர்கள் துன்பம் அனுபவிக்காதவர்களுக்கு தேவன் சொல்லுகிற வார்த்தைகளை கேட்க முடியாது. 1 Corinthians 5:6-8
நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல, கொஞ்சம் புளித்தமா பிரசைந்தமா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களா? ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களா இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே, அதனால் பழைய புளித்த மாவோடே அல்ல துர்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோட பண்டிகையை ஆசரிக்க கடவும்.
ஆமா, துப்புரவு உண்மை என்கிற புளிப்பில்லாத அப்பங்களோடு நாம் பண்டிகை ஆசரிக்கிறோம். இப்போ பண்டிகையில் ஆசிரிக்கணும்னா நம்ம சந்தோஷமாக இருந்தால் எப்போவுமே பண்டிகை தான். ஆனால் அந்த பண்டிகையில் நம்ம சந்தோஷமாக இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம், அவனை வந்து தமாசாவனை சொல்லி கூப்பிட்றது, இவனை கிள்ளி விட்டுட்டு எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறது, இப்படித்தான் நம்ம தமாசை ஓடிக்கிட்டே இருக்குது. ஆனால் இங்கே வசனம் சொல்லுது, ஆமாம், எப்பவும் உண்மை தான் பேசணும், எப்பவும் சுத்தமாக இருக்கணும், சுத்தமாக நம்ம இடத்த வச்சுக்கணும், அப்புறம் உண்மையாக இருக்கிற பழகணும். இந்த மாதிரி இருக்கிறது தான் புளிப்பில்லாத அப்பம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இந்த புளிப்பில்லாத அல்லது உண்மையாக இருக்கிறதுக்கு, துப்புரவாக இருக்கிறதற்கு, அல்லது தேவனுடைய வார்த்தைகளை நம்ம ஏற்றுக்கொண்டு நடக்கும் பொழுது நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டம் வரும். அப்போ அந்த கஷ்டத்தை நாம் சகிக்கும்போது நம்முடைய ஆத்மா நன்மையான ஆகாரத்தை சாப்பிடுது. அப்போ எல்லாருடைய ஆவி ஆத்மாவும் அறிவை வந்து ஆகாரமாக சாப்பிட்டுட்டுருக்கு. ஆனால் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், தேவனுடைய வார்த்தைகளை அறிந்தவர்களுக்கு ஆண்டவருடைய ஆலோசனை என்னன்னு கேட்டிங்கன்னா, புளிப்பில்லாத அப்பத்தை சாப்பிடுங்கள். அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் புளிப்புள்ளதை தான் சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்படின்னா அவங்களுக்கு மனசுக்கு பிடிச்சது. கேட்டால் எங்கள் அப்பா இப்படி தான் செஞ்சாங்க, எங்கள் தாத்தா அப்படி தான் செஞ்சாங்க, அந்த ஊருக்காரங்க இப்படி தான் செய்கிறாங்க அப்படின்னு அவங்க மனம் விரும்பின காரியங்களை, அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய காரியங்களை தான் செஞ்சிட்ருக்குறாங்க. ஆனால் தேவனுடைய வார்த்தைகளை அறிந்தவர்கள் தேவனுடைய வார்த்தைக்காக கஷ்டம் சகிக்க வேண்டும்.
1 பேதுரு 3:17
அப்போ புளிப்பில்லாத அப்பம் சாப்பிடும்போது என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அப்படின்னா புளிப்பில்லாத அப்பத்தை சாப்பிடுவதனுடைய அர்த்தம், தேவனுக்காக அல்லது தேவனுடைய வார்த்தைகளுக்காக துன்பம் அனுபவிக்கும் பொழுது அல்லது கஷ்டம் அனுபவிக்கும் பொழுது நம்முடைய ஆத்மா உயிர்ப்பிக்கப்படுகிறது. அப்போ இந்த கஷ்டம் அனுபவிக்காதவங்களுக்கு ஆத்மா தூங்கிட்டே தான் இருக்கும். ஆமாம், நம் மரணம் மறித்திருக்கும், இல்லாட்டினா தூங்கிட்டே இருக்கும். அப்போ தேவனுடைய வார்த்தைகளுக்காக துன்பம் அனுபவிக்கிறவர்களுடைய ஆத்மா மட்டும்தான் நல்ல ஆவிக்குரிய ஆகாரத்தை சாப்பிட்டு உயிரடையும். 1 பேதுரு 2:20-21
பாடுபடும் போது பொறுமையோட சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாயிருக்கும். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடித்துவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியே பின்வைத்து போனார். அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. அவர் வையப்படும் போது பரிலோயாமலும் பாடுபடும் போது பயமறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார்.
ஆ, போதும். இங்கே நாம் பார்க்குறோம், புளிப்பில்லாத அப்பத்தை தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஏன்னா கஷ்டம் சகிப்பதற்காக, துன்பம் சகிப்பதற்காக தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். காரணம் என்னென்னா, தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நம்ம நினைக்கிற மாதிரி முடியாது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நிறையா காரியங்களை நம்ம ஒழுங்குபடுத்தினாதான் உண்மையான ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்து கொள்ள முடியும். அப்போது இங்கே நம்ம வாசிக்கிறோம், புளிப்பில்லாத அப்பத்தை சாப்பிடுவதற்காகவே நம்ம எல்லாரையும் ஆண்டவர் அழைத்திருக்கிறார். ஏன்னா புறஜாதிகளுக்கு இந்த காரியம் தெரியாது, அல்லது தேவனுடைய வார்த்தை இல்லாதவர்களுக்கு இந்த புளிப்பில்லாத அப்பம் அப்படின்னா என்னன்னு தெரியாது. அப்போது ஆண்டவர் நம்மளுக்கு இந்த புளிப்பில்லாத அப்பத்தை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், தேவன் நம்மளை இதற்காக அழைத்திருக்கிறார். 1 பேதுரு 4:16 ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதனால் புளிப்பில்லாத அப்பத்தை சாப்பிட்டு அவன் கர்த்தரை மகிமைப்படுத்த கடவன். கிறிஸ்தவனாய் இருந்தா கண்டிப்பா புளிப்பில்லாத அப்பம் சாப்பிடணும், அப்படின்னா கஷ்டம் அனுபவிக்கணும். அந்த கஷ்டம் அனுபவிக்கிறதுனால கிறிஸ்தவன், பைபிள்ல கிறிஸ்தவன் சொல்றதுக்கு ஒரே ஒரு வசனம் இதை ஒண்ணுதான் இருக்குது. அப்போ நம்ம கிறிஸ்தவன் வெளியில் சொன்னால், ஆமாம், கண்டிப்பாக பாட அனுபவிக்கணும். அப்படின்னா கிறிஸ்தவன் சொன்னால் நான் புளிப்பில்லாத அப்பம் சாப்பிட்றாளே அப்படின்னா, புளி கிறிஸ்தவன் சொன்னால் நான் இயேசுவனுடைய வார்த்தைக்காக தேவனுடைய வார்த்தைக்காக கஷ்டம் அனுபவிக்கிற ஆள் அப்படிங்கிறத நம்ம மற்றவர்களுக்கு சொல்லணும். சோத்ரம். அப்புறம் மத்தேயு 12:1-4 வாசிப்போம். மத்தேயு 12:1-4
வாசிப்போம். அவருடைய சீஷர்கள் பசியாக இருந்து கதிர்களை கொய்து தின்ன தொடங்கினார்கள். பரிசேயரை கண்டு அவரை நோக்கி, இதோ ஓய்வு நாளில் செய்ய தகாததை உம்முடைய சீஷர்கள் செய்கிறார்களே என்றார்கள். அதற்கு அவர், தாவீதும் அவனோடு இருந்தவர்களும் பசியாக இருந்த போது செய்ததை நீங்கள் வாசிக்கவில்லையா? அவர் தேவனுடைய வீட்டில் பிரவேசித்து ஆசாரியை தவிர வேறொருவரும் புசிக்கத்தகாத தேவ சமூகத்து அப்பங்களை தானும் தன்னோடு இருந்தவர்களும் புசித்தார்களே. அன்றியும் ஓய்வு நாளில் ஆசாரியர்கள் தேவாலயத்தில் ஓய்ந்திராமல் வேலை ஓய்வு நாளை வேலை நாளாக்கினாலும் குற்றம் இல்லாதிருக்கிறார்கள் என்று நீங்கள் வேதத்தில் வாசிக்கவில்லையா?
போதும் போதும். இங்கே பார்த்தீங்கன்னா தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளும் போது கஷ்டம் நம்மளுக்கு தானாகவே கூடையே வந்துடும். ஆனால் அந்த கஷ்டத்தை சகிச்சு போய் போய் வளர்ந்து வந்தவங்களுக்கு தேவன் பின்னால் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அப்போ அந்த ஆசீர்வாதத்தை மனசை எடுக்க முடியாது. அப்போ சாதாரணமாகவே தேவனுடைய வார்த்தையை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது சோதனை கஷ்டம் துன்பம் கூடையே சேர்ந்து வந்துடும். ஆனால் இங்கே நம்ம வாசிக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து சிலர் வந்து தேவனுடைய வார்த்தைகளை பின்பற்றுகிறவர்கள் சிலருடைய வாழ்க்கையில் என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா, ஆவி ஆத்மாவில் அதிகமாக பசிதாகமாக இருப்பாங்க. அப்படின்னா தேவனுடைய வார்த்தைகள் எனக்கு இவ்வளவு தெரிஞ்சது பத்தாது, இனியும் கூட எனக்கு அதிகமாக தெரியணும், இல்லை நன்மை செய்கிற காரியம் வந்து இது எனக்கு பத்தாது, இனியும் கூட நான் நல்ல பெரிய காரியத்தை நன்மையாக செய்யணும் அப்படின்னு நினைக்கும் போது, அப்படின்னா ஆவி ஆத்மாவில் பசிதாகம் உள்ளவர்களாக இருந்து தேவனை பின்பற்றும் பொழுது அவர்கள் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய சமூகத்தில் போய் அல்லது அன்னைக்கு வந்து எப்படி ஆசிரியர் கூடாரத்தில் போய் தாவீதும் அவனோடு கூட இருந்தவர்களும் ஆசாரியருடைய அப்பத்தை கேட்டு வாங்கி சாப்பிட்டார்கள். அப்படி சாப்பிட்டாலும் அவங்க குற்றம் இல்லாமல் இருக்கிறார் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார். இப்போ அதே மாதிரி இன்றைக்கு ஆவி ஆத்மாவில் அதிக பசிதாகம் உள்ளவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் தேவனுடைய சமூகத்துக்கு வந்து இந்த நன்மையான காரியத்துக்கு நான் என்ன செய்யணும், இதுக்கு தேவனுடைய வசனம் என்ன இருக்குது அப்படின்னு பல காரியங்களை தேடி தேடி நாம் வாழ்க்கையில் பின்பற்றும் போது அதற்குண்டான கஷ்டமும் சேர்ந்து வந்துடும். அப்போ சாதாரண மனுஷன் தேவனுடைய வார்த்தையை அறிந்திருக்கும் போது வர கஷ்டம் வேறு, ஆவி ஆத்மாவில் பசிதாகம் உள்ளவர்களாக இருந்து அதிகமான காரியங்களை தெரியணும் அதிகமான நீதி செய்யணும்னு சொல்லி முயற்சி எடுக்கும்போது அதுக்குண்டான கஷ்டம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அப்போ தாவீதும் அவனோடு இருந்தவர்களும் அந்த மாதிரி அப்பத்தை புசித்து அந்த மாதிரி கஷ்டத்தை அனுபவித்து தேவனுடைய சமூகத்தில் குற்றம் இல்லாமல் இருந்தார்கள். யாத்ரியாமம் 23:25-27. யாத்ரியாமம்.
தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள், அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். கர்ப்பம் விழுகிறதும் வளரும் உன் தேசத்தில் இருப்பதில்லை. உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன். எனக்கு பயப்படும் பயத்தை உனக்கு முன் செல்லும்படி செய்வேன். நீ செல்லும் இடமெங்கும் உள்ள ஜனங்கள் எல்லாரையும் கலங்கடித்து உன் சத்துருக்கள் எல்லாரையும் முதுகு காட்ட பண்ணுவேன். உன் முகத்திற்கு முன்னின்று ஏவியரையும் காணானியரையும் ஏத்தியரையும் துரத்திவிட குளவிகளை உனக்கு முன்னே அனுப்புவேன்.
போதும். இங்கே நாம் வாசிக்கிறோம், அப்பத்தையும் தண்ணீரையும் தேவன் ஆசீர்வதிப்பார். அப்போ எப்படின்னா என்னவா இருக்கும், சாதாரணமாக எல்லோரும் நினைப்பாங்க நம்ம வீட்டில் சாப்பாடு தண்ணி நல்லா இருக்கும். ஆமாம். அப்போ வியாதியை உன்னிலிருந்து விளக்குவார்னு சொல்லியிருக்காரு. ஆமாம், வியாதி வராது, எழுத்தின்படி வியாதி வராது. ஆனால் இது எல்லாமே ஆவிக்குரிய அர்த்தம். அப்போ சத்துருக்களை துரத்தும்படி தேவன் குளவிகளை அனுப்புவார். இப்போ அப்படி அந்த மாதிரி வந்துட்டுருக்கா இல்லை? அப்போ வந்து இது ஆவிக்குரிய அர்த்தம். அப்போ தேவனுடைய தேவனை பின்பற்றி தேவனையே வந்து சேவிக்கும் போது அந்த காலத்தில் வந்திருக்கும். இப்போ வருப்பார் கொஞ்ச நேரத்தில், இந்த வசனம் முடியறதுக்குள்ளே வருப்போம். அப்போ தேவனை சேவிக்கிற சமயத்தில் அன்றன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும் அப்படின்னு இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு சொல்லி கொடுத்தார். அப்படின்னா இன்றைக்கு தேவையான ஆத்ம ஆகாரம் என்னங்கிறத ஆண்டவர் நம்மளுக்கு தரணும். அப்போ ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு புதிய புதிய ஆகாரத்தை தேவனுக்கு கொடுக்க முடியும். தேவனை பின்பற்றுகிறவர்களும் ஒவ்வொரு நாளும் புதிய புதிய ஆகாரத்தை சாப்பிட்டு தான் உயிர் வாழ முடியும். அப்போ இங்கே வந்து தேவன் புளிப்பில்லாத அப்பத்தையும் அப்புறம் தண்ணீர் அப்படின்னா நித்திய ஜீவ தண்ணீரையும் கொடுத்து தேவன் ஆத்மாவை புஷ்டியுள்ளதாக வைக்கிறார். இப்போ சரீரத்துக்குண்டானதை நம்ம இந்த வசனத்தை படித்து நம்ம நினச்சிக்கிறோம், ஆனால் இதெல்லாமே ஆத்மாவில் தேவன் செய்கிற ஆசீர்வாதம். அப்போ இன்றைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பைபிள் இருக்கும், அங்கே படிச்சிருப்பாங்க, இங்கே ஊழியம் செய்கிறவாங்க, அங்கே பிரசங்கம் கேட்டிருப்பாங்க, எல்லாம் இருக்கும். ஆனால் ஆத்மா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மெலிஞ்சு சாக போகிற மாதிரி கிடக்கும். அப்போ ஆத்மா எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஆத்மா தேவனுடைய வார்த்தையாகி அப்பத்தை சாப்பிட்டாதான் அது கொஞ்சம் புஷ்டியாக இருக்கும். அப்போ முகத்தை பார்க்கும்போதே தெரிஞ்சுக்க கிறிஸ்தவன் சொல்லுவாங்க, ஆனால் அமாவாசை மாதிரி இருக்கும் முகம், பாதி செத்துருக்கு கேட்கும் போதே. ஆ இருக்கு இருக்கு. அப்போ தேவனுடைய வார்த்தைக்காக தேவனை சேவிக்கிறவர்கள் எல்லாருமே தேவனுடைய வார்த்தையை சாப்பிட்டு நல்லா சந்தோஷமா இருப்பாங்க. வியாதியை உன்னிலிருந்து விளக்குவேன் அப்படின்னா வியாதின்னு என்ன தெரியுங்களா,
வியாதினா
அப்படி இல்லை, வாக்குவாதம் பண்ற வியாதி, இதுதான் கரெக்டு அதுதான் கரெக்டுன்னு வாதம் பண்ற வியாதி. தெரியலன்னா தெரியலேன்னு சொன்னோம், தெரிஞ்சதுன்னா தெரிஞ்சதுன்னு சொன்னேன், தெரியாத தெரிஞ்ச மாதிரி சொல்கிறது தான் வியாதி. இது வந்து ஊழியக்காரங்கிட்ட தான் நிறைய பார்க்கலாம், பைபிளே படிக்க மாட்டாங்க, நான் இதைத்தான் கேட்டேன், இந்த கேட்டதை வச்சே வாதம் பண்ணுவாங்க. நம்ம பைபிளில் இருக்கிற ஒரு வசனத்தை எடுத்து பேசுனேன்னீங்களே, அவங்க வந்து பட்டிமன்றமாக நினச்சிக்குவாங்க. ஆமாம், இந்த அணியை ஒரு பக்கம் அணி சேர்த்துக்கிட்டு இவர் ஒரு அணியிலேருந்து பேசுவார், அவர் இன்னொரு அணியிலேருந்து பேசுவார். அப்போ வந்து தேவனுடைய வார்த்தையை புசிக்கிறவர்களுக்கு இந்த வாக்குவாதங்கிற வியாதியை வராது, ஏன்னா பைபிளை படிக்கும்போது நம்மளுக்கு தெரியுது. அப்போ வசனம் சொல்லுது வாக்குவாதம் பண்ணுறவங்ககிட்ட இருந்து நீ விலகிறேன்னு, அப்போ வியாதி நம்மக்கிட்ட வராது, ஏன்னா வியாதியை பார்த்தோன்னா நம்ம ஓடிடுறோம். அப்போ நிறைய பேர் என்ன, இந்த வியாதி அந்த வியாதி ஒரே மாதிரி இருக்கிறவங்க ரெண்டு வியாதிக்காரங்களும் உட்காந்து வாதம் பண்ணுவாங்க. அப்புறம் பைபிள் எடுத்து படிச்சேன்னீங்களே, இவங்க ரெண்டு பேருடைய வாதத்துக்கு வித்தியாசமாக பைபிள் இருக்கும். அப்போ பைபிள் இல்லாமல் இருந்து அல்லது தேவனுடைய வார்த்தை இல்லாமல் இருந்து தேவனுடைய வார்த்தையை வந்து பேசும்போது நம்மளுக்குள்ளே வாக்குவாதம் நோய் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கர்ப்பம் விழுகிறதும் மாடும் உன் தேசத்தில் இருப்பதில்லை அப்படின்னா ஆவிக்குரிய அர்த்தம். தேவனுடைய வார்த்தையை சாப்பிட்டா கர்ப்பம் விழுகிறது அப்படின்னு சொன்னால் ஞாபகம் மறதிங்கிறதே வராது. நம்முடைய இருதயத்தில் தேவனுடைய வார்த்தையை வைக்கும்போது அது வளர்ந்து 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 ஆவிக்குரிய வளர்ச்சி நம்மளுக்குள்ளே வரணும். அப்போது இருதயத்தில் தேவனுடைய வார்த்தையை போட்டால் அது தானாக வெளியே வந்துச்சுன்னா என்ன அர்த்தம், மக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது, ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அப்போ இதுதான் வந்து ஒன்றுத்துக்கு ஆகாத படிப்பு வராதவங்கள இந்த மாதிரி காரணம் என்னன்னு கேட்டீங்க, தேவனுடைய வார்த்தை இல்லை அங்கே. அப்போ தேவனுடைய வார்த்தை அங்கே உள்ளே போட்டாச்சுன்னு வைங்களேன், அந்த வார்த்தை வந்து ஆவி ஆத்மாவுடைய எல்லா செயல்பாடுகளையும் அதே கவனிச்சுக்கும். அப்போ தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிற சமயத்தில் அவனுக்கு வந்து ஞாபகம் மறதிக்கிற வியாதி வந்துடும். நீ செல்லும் இடமெங்கும்
எனக்கு பயப்படும் பயத்தை உனக்கு முன் செல்லும்படி செய்வேன், நீ செல்லும் இடமெங்கும் உள்ள ஜனங்கள் எல்லாரையும் கலங்கடித்து உன் சத்துருக்கள் எல்லாரையும் முதுகு காட்ட பண்ணுவேன்.
அப்படின்னா தேவனுடைய வார்த்தை நம்மளுக்குள்ள இருந்து அந்த புளிப்பில்லாத அப்பத்தை சாப்பிட்டு தேவனுடைய வார்த்தைகளுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றிருக்கும் போது நாம் போய் பேசுகிற இடங்கள் எல்லாத்தையுமே நம்மளுக்கு விரோதமாக பேசுறதுக்கு ஆள் இருக்க மாட்டான், ஏன்னா அவனுக்கு தேவனுடைய வார்த்தை அங்கே இல்லை. அப்போ தேவனுடைய வார்த்தை நம்மளுக்கு இருக்கும்போது அந்த உண்மையான தேவனுடைய வார்த்தைகளை பேசும்போது அதற்கு எதிர்த்து நிற்பதற்கு ஆட்கள் இல்லை. அப்போ உடனே சத்துருக்கள் எல்லாம் ஓடுறாங்க. அதுக்கப்புறம் சோத்திரம் சோத்திரம் குலவிகளை எப்படி அனுப்புறது, எப்படி யாருக்கு அது அர்த்தம் தெரியுமா, அது இல்லை இல்லை குழவி அப்படின்னு சொன்னால் குழவி நம்ம இருக்கும்போது வேகமாக வரும், வந்து இந்த பக்கம் போகும், தெரியும் இந்த பக்கம் வர சத்தம் போட்டு நம்ம காதில் நம்மக்கிட்ட வர மாதிரி தெரியும். வந்துட்டு திடீர்னு கொஞ்ச நேரம் அந்த பக்கம் போயிடும், திருப்பி அங்கேருந்து திருப்பி நம்மக்கிட்டே வரும். அப்போ நம்ம நினச்சிக்குவோம் நம்மளைய வந்து குறிப்பாக்குது அது அடிக்கிறதுக்கு, அதாவது கொட்டுறதுக்கு. ஆ வந்துச்சு வந்துச்சு பரவாயில்ல வரட்டும் வரட்டும். அப்போ அது நம்மளை நோக்கி அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி தேவனுடைய வார்த்தை இல்லாத ஜனங்களுக்கு தேவனுடைய வார்த்தையில் இருக்கிற பயம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அறிவில் வந்து அந்த பயத்தை ஆண்டவர் இங்கே அனுப்பிக்கிட்டே இருப்பார். அப்போ இவங்க பேசுகிறதெல்லாம் நம்மளுக்கு தான் பேசுகிறாங்களோ, நம்மகிட்ட இருக்கிற எல்லா ரகசியம் சொல்கிறாங்களே, கொஞ்சம் தூரம் ரகசியத்தை தாண்டியும் போயிடுறாங்க, திருப்பி அந்த நாலஞ்சு வார்த்தை பேசும்போது நம்மளுடைய மைண்டில் இருக்கிற எல்லா ரகசியத்தையும் இவங்க சொல்கிறாங்களே அப்படின்னு அவங்க வந்து அவங்களுடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா யோசனைகளையும் தேவனுடைய வார்த்தையிலிருந்து நம்ம நன்மை தீமைகளை அவங்களை சுற்றி இருக்கிற எல்லா காரியத்தையும் நம்ம வந்து தேவனுடைய வார்த்தையிலேருந்து விவரிக்கும் பொழுது அவங்க என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு இருக்கிற எல்லாத்தையும் இவங்க தெரிஞ்சுட்டு நம்மளையவே தாக்கிறதுக்கு வருவாங்களாட்டிருக்குது. அதனால் இவங்ககிட்ட நம்ம எடுத்து பேசக்கூடாது. ஏன்னா பக்கம் பக்கமாக நெருங்கி நெருங்கி நம்முடைய எல்லா ரகசியத்தையும் தெரிஞ்சிட்டாங்க. அதனால் இவங்களுக்கு முன்னால் நம்ம நிற்கக்கூடாது, நம்ம வந்து தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு எல்லா ஜனங்களும் அந்த தேவனுடைய வார்த்தை அறிந்தவர்களை விட்டு விலகி போவார்கள். ஏசையா 33:14-16, 16-17. ஏசையா 33:14-17 வரை. அப்போ இவ்வளவு காரியத்தையும் நம்ம செஞ்சாதான் எப்படி தீமையான காரியம் தான் நம்ம பார்க்கக்கூடாது, அந்நியனுக்கு விரோதமாக ஏதாவது சொன்னால் நான் கேட்கக்கூடாது, லஞ்சம் வாங்கக்கூடாது, இப்படி நிறைய காரியங்கள் சொல்லியிருக்குது. இதெல்லாம் நாம் அப்படியே படித்து படித்து வந்தோன்னு வைங்களா அது நம்மளுக்கு புளிப்பில்லாத அப்பம் தான். அப்போ இந்த புளிப்பில்லாத அப்பம் சாப்பிட்டாதான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா உண்மையான தேவனுடைய வார்த்தை அவனுடைய அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும். அப்போ இந்த மாதிரி வார்த்தைகளின்படி நம்ம கஷ்டம் அனுபவித்து விலகி இருந்தாதான் தேவன் நம்மளுக்கு என்ன ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறாரோ அந்த ஆசீர்வாதம் நம்முடைய காதுகளுக்கு கேட்கும். இல்லாட்டினா அந்த அப்போ நம்மளுக்கு பக்கத்தில் வர மாதிரி வந்துட்டு நம்மளை விட்டு தாண்டி போயிடும். அப்போ ஒவ்வொருவருக்கும் தேவன் ஒரு குறிப்பிட்ட அறிவை கொடுக்கும்படியாக தேவன் தீர்மானித்திருக்கிறார். அதற்கு தேவனுடைய பிரமாணத்தின்படி நடக்க வேண்டும். அப்போ தான் அவனுடைய அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், அவனுடைய தண்ணீர் அவனுக்கு கிடைக்கும். அப்படின்னா நித்திய ஜீவ வார்த்தைகளில் தேவன் அவனுக்கு நிறைய ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார், அதுவும் கிடைக்கும். இப்போ அப்போ மட்டும் சாப்பிட்டேன்னு வைங்களேன், அது ஜீரணம் ஆகிறதுக்கு தண்ணி வேணும். அப்பமே நான் கிடச்சதுன்னு சொல்லி நிறையா சாப்பிட்டுட்டோம்னா ஜீரணம் பண்ண முடியாது. அப்போ அப்பம் சாப்பிட்டுட்டு தண்ணி கொஞ்சம் குடித்தா தான் நம்ம தாகம் அடக்கும். அப்படியாக தேவன் ஒவ்வொருவருக்கும் விசேஷ ஆசீர்வாதத்தையும் அது எப்படி அனுபவிக்கிறதையும் தேவன் வைத்திருக்கிறார். அதுக்கு தேவனுடைய பிரமாணத்தை கை கொள்ள வேண்டும். சங்கீதம் 132:13-16 வரை. சங்கீதம் 132:13-16 வரை. போதும். அப்போ சியோனிலே தேவன் அப்பத்தையும் தண்ணீரை ஆசீர்வதிச்சிருக்கிறார். அப்போ சியோன்னா தேவனுடைய பிரமாணத்துக்கு நாம் ஓடணும். அப்போ தேவனுடைய வார்த்தையை விட்டு வெளியில் வராமல் தேவனுடைய வார்த்தையில் நிலைத்திருக்கும் பொழுது தான் நம்மளுக்கு தேவன் அப்பத்தை வைத்திருக்கிறார். அப்படின்னா நம்முடைய ஆவிக்குரிய ஆகாரம் தேவனுடைய பிரமாணங்களுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் நம்முடைய ஆவிக்குரிய ஆகாரம் தேவனுடைய வார்த்தையிலிருந்து நாம் சாப்பிட முடியும். பைபிள் நம்மக்கிட்ட இருக்குது, நான் நிறையா பிரசங்கம் கேட்டிருக்கிறேன், நான் பைபிள் ஸ்கூல் படிச்சிருக்கிறேன், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் நம்முடைய ஆகாரத்தை நம்ம சாப்பிட முடியாது. அப்போ தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய பிரமாணத்துக்கு உட்பட்டு இருக்கிற சமயத்தில் தான் நம்முடைய ஆவிக்குரிய ஆகாரமான தேவனுடைய வார்த்தையை நாம் சாப்பிட முடியும். அப்போ சாப்பிட்டதை மற்றவங்களுக்கும் சொல்ல முடியும். சங்கீதம் 37:25 ஆமா, இது எல்லாம் எழுத்தின்படி தான் இந்த வசனத்தை எடுத்துக்குவாங்க. எப்படி இருந்தாலும் ஆண்டவர் சாப்பாடு கொடுத்துருவாரு, ஆனா இது எழுத்தின்படி இல்லை. அப்போ தேவனுடைய வார்த்தையை பின்பற்றுகிறவர்களுக்கு ஒரு போதும் தேவனுடைய வார்த்தை குறைபடாது. அப்போ நீதிமானுடைய சந்ததி அப்பத்துக்கு இறந்து தெரிஞ்சதில்லை அப்படின்னா இந்த வசனத்தினுடைய அர்த்தம் என்னங்கிறத இன்னொருத்தங்கிட்ட போய் கேட்க மாட்டான். பைபிள் நம்மளுக்கு இருக்குது, நம்ம படித்து ஆண்டவர்கிட்ட நாம் சிந்திச்சு நம்ம அதை பெற்றுக்கொள்ளணும். அப்போ நீதிமான் சொல்லிட்டு நம்ம இருக்கிற சமயத்தில் அப்போ வந்து நம்ம போய் ஒவ்வொருத்தர்கிட்டையும் போய் பிச்சை கேட்டிருந்தா என்ன அர்த்தம்? அப்போ நம்ம வந்து பைபிள் படிக்கலை. அப்போ நம்ம தினந்தோறும் தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிந்து தேவனுடைய வார்த்தைகளை நாம் படிக்கிற சமயத்தில் நம்மளுக்கு தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் தேவன் நம்மளுக்கு கொடுப்பார். அதுக்குன்னு நம்ம யார்கிட்டையும் போயும் பிச்சை எடுக்கணும்னு அவசியம் இல்லை. அப்போ சாதாரணமாக நிறையா வார்த்தைகளை வந்து பிரசங்கத்திலையும் புஸ்தகத்திலையும் நாம் படிச்சிடுறோம். ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் தேவன் என்ன ஊழிய அழைப்பை வைத்திருக்கிறார், என்ன கிருபைகளை வைத்திருக்கிறார், என்ன நன்மையான காரியங்களை நம்மளுக்குள்ள ஒவ்வொருத்தருக்குள்ளே என்னென்ன மறைஞ்சிருக்குது அப்படிங்கிறத தெரியணும்னு சொன்னால் கண்டிப்பாக நாம் தேவனுடைய வார்த்தைகளே நிலைத்திருக்க வேண்டும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த ஆசீர்வாதம் என்னன்னு புரியும். ஆனால் நம்மளாம் நினச்சிக்கலாம், நான் வந்து எது படிக்க போகிறேன், கிரிக்கெட் விளையாட போகிறேன், எனக்கு வந்து ஏன்னா நீச்சல் படித்தா எனக்கு நல்லாயிருக்கும், நான் வந்து ஓட்டப்பந்தயத்தில் ஜெயிக்க போகிறேன், நான் எனக்கு வந்து படம் நல்லா வரைய தெரியும், அதனால் என்னையை கொண்டு போய் வந்து இந்த படம் வரைகிறதுக்கு படிக்கிற ஸ்கூல் இருக்குது பார்த்தீங்களா, அது ஓவியருடைய ஸ்கூலு, அங்கே கொண்டு போய் சேர்த்துருங்க அப்படி நம்மளுக்குள்ள வந்து. அப்புறம் இன்னொருத்தர் சொல்லுவான், எனக்கு டைலர் தான் ரொம்ப ஆசையாக இருக்குது, என்னை கொண்டு போய் என்னை அங்கே கொண்டு போய் சேர்த்துருங்க, நான் அது நல்லா படித்து எனக்கு அந்த வேலை தான் நல்லா தெரியும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் நம்மளுக்குள்ள நம்மளுக்கு விருப்பமான திறமைகளை தான் நம்ம சொல்லிகிட்டு இருப்போம். ஆனால் தேவனுடைய வார்த்தை நம்மளுக்குள்ள நிறைய போச்சுன்னா நம்ம என்ன செய்யணுங்கிறது ஆண்டவர் தான் முடிவு பண்ணுவார். அப்போ நம்ம வந்து ஒரு நன்மையான காரியம் நம்மகிட்ட இருக்குதுங்கிறத நம்ம முடிவு பண்ணுறதில்ல, தேவன் என்ன ஆசீர்வாதத்தை ஒவ்வொரு மனுஷனுக்கு தேவன் வைத்திருக்கிறாருங்கிறத நம்ம தேவனுடைய வார்த்தைகளை படித்து தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது தான் தேவன் அந்த பரிசுத்தாவியை கொடுத்து அந்த பரிசுத்தாவியில் நம்மளுக்கு என்ன விசேஷமான கிருபைகள் தேவனுக்கு இருக்குது, தேவன் நம்மளுக்கு வைத்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும். அப்போ நம்மளாம் கண்டுபிடிக்கிறது சரியில்லை, அதனால் தேவனாக வந்து நம்மளுக்கு கொடுத்தாதான் அது உண்மையானதாக இருக்கும். பிரசங்கி 9:1 1 வாசிப்போம்.
இவை எல்லாவற்றையும் நான் என் மனதிலே பகையறுக்கும்படிக்கு சிந்தித்தேன். நீதிமான்களும் ஞானிகளும் தங்கள் கிரியைகளுடன் தேவனுடைய கைவசமாய் இருக்கிறார்கள். தனக்கு முன் இருக்கிறவர்களை கொண்டு ஒருவனும் வெறுப்பையாவது அறியான். எல்லாருக்கும் எல்லாம் ஒரே விதமாய் சம்பவிக்கும்.
போதும், இப்போ நம்மளுக்கு முன்னால் வச்சிருக்கிறது இது நல்லது இது கெட்டது, இது வேலைக்கு போகலாம் இது போகக்கூடாதுங்கிறத நம்ம முடிவு பண்ண முடியாது. இங்கே என்ன சொல்லுதுன்னா இந்த வசனத்தில், ஆமாம், நீதிமான்களும் ஞானிகளும் அப்படின்னா தேவனுடைய வார்த்தையை பெற்று இருக்கிற நீதிமான்களும் ஞானிகளும் தனக்கு முன்னே வைக்கப்பட்டிருக்கிறதுல விருப்பையாவது வெறுப்பையாவது தெரிந்து கொள்ள முடியாது. ஏன்னா அவங்க எல்லாருமே வந்து ஆண்டவருடைய கருத்தில் தான் இருக்காங்க. ஆண்டவர் என்ன செய்யணும்னு சொல்லி திட்டம் பண்ணுறாரோ அந்த காரியத்தை தான் செய்ய முடியுமோ ஒழிய மற்றபடி தன்னிச்சையாக எந்த தீர்மானத்துக்கும் எடுக்க முடியாது, எந்த வேலைக்கும் போக முடியாது. இப்போ நிறைய பேர் இன்றைக்கி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வசனத்தை வச்சுட்டு எல்லாமே வந்து ஆண்டவர் தான், நம்மளால் ஒன்றுமே நம்ம நல்லது கெட்டதை பகுத்தறிய மனிதனுக்கு அதிகாரம் இல்லைன்னு எல்லாரும் இந்த வசனத்தை பிரசங்கம் பண்ணுறாங்க. ஆனால் அது இல்லை, நன்மை தீமைகளை பகுத்தறிகிறதுக்கு உண்டான அதிகாரம் நம்மளுக்கு இருக்குது. ஆனால் தேவனுடைய வார்த்தைகளை வளர்ந்து 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 ஞானமுள்ளவர்களாக மாறும்போது தேவன் அந்த மனிதர்களை தேர்ந்தெடுத்து அவருடைய சொந்த விருப்பத்துக்கு விடாமல் தேவன் என்ன செய்யணும்னு சொல்லி திட்டம் பண்ணியிருக்காரோ அந்த திட்டத்தை மட்டும் நிறைவேற்றுவதற்காக தேவன் அவருக்கு கட்டளை கொடுக்குறார். அப்போ இந்த காரியத்தை தான் வசனத்தில் என்ன சொல்லுன்னு கேட்டிங்கன்னா, அவனவனுடைய அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும். அப்போ நம்மளாக பார்த்து நிறைய அப்பத்தை சாப்பிட்டு சாப்பிட்டு வளரும் போது என்னான்னு கேட்டிங்கன்னா, ஆவிக்குரிய காரியத்தில் வளர்ந்துருவோம். வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும், நான் என்னவா எதிர்காலத்தில் மாற முடியும் அப்படிங்கிறத தீர்மானிக்கிறது நம்முடைய கரத்தில் இல்லை. நம்ம ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கும் போது நான் என்ன செய்யணும் அப்படிங்கிறது ஆண்டவருடைய வார்த்தையில் ஒவ்வொரு மனுஷனுக்கும் அறிவிக்கப்படும். சங்கீதம் 84:6 வரை வாசிப்போம். சங்கீதம் 84:6 வரை.
சேனையின் தேவனாகிய கர்த்தாவே, உமது ஜனத்தின் விண்ணப்பத்துக்கு விரோதமாய் நீர் எதுவரைக்கும் கோபம் கொள்வீர்? தண்ணீராகிய அப்பத்தை அவர்களுக்கு போஜனமாகவும் மிகுதியான பன்னீரையே அவர்களுக்கு பானமாகவும் கொடுத்தீர். எங்கள் அயலாருக்கு எங்களை வளர்த்தாக வைக்கிறீர், எங்கள் சத்துருக்கள் எங்களை பரியாசம் பண்ணுகிறார்கள். சேனைகளின் தேவனே, எங்களை திருப்பி கொண்டு வாரும், உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். நீர் எகிப்திலிருந்து ஒரு திராட்சை கொடியை கொண்டு வந்து ஜாதிகளை துரத்திவிட்டு அதை நாட்டினீர், அதற்கு இடத்தை ஆயத்தப்படுத்தினீர், அது வேறொன்றி தேசமெங்கும் படர்ந்தது.
போதும் போதும். இங்கே தேவனுடைய வார்த்தை நம்மளுக்குள்ள இல்லைன்னா நம்மளுக்குள்ள என்ன அப்பம் தெரியுமா இருக்கும்? கண்ணீர் ஆகிய அப்பம். உலகத்தில் எல்லாத்துக்கும் கண்ணீர் இருக்குது, ஆனால் நம்மளுக்கு கண்ணீர் வந்தால் அந்த கண்ணீரை மாற்றுறதுக்கு என்னங்கிறது தேவனுடைய வார்த்தையில் நம்மளுக்கு தெரியும். அப்போ தேவனுடைய வார்த்தைகளை பின்பற்றி நம்மளுடைய துக்கம் கஷ்டம் வரும் பொழுது தேவனை சார்ந்திருக்கும் பொழுது அந்த கண்ணீர் ஆகிய அப்பம் நம்ம புசிக்க வேண்டாம். அப்போ தேவனுடைய வார்த்தை அல்லது தேவனுடைய பிரமாணம் நம்மளுக்குள்ளே இல்லைன்னு சொன்னால் நாம் வந்து கண்ணீர் ஆகிய அப்பத்தை நாம் சாப்பிட வேண்டும். சங்கீதம் 102:9-10.
போதும்.
இப்போ சாம்பலை அப்பமாக புசிக்கிறது அப்படின்னா நம்மளே வந்து உயர்ந்த இடங்களுக்கு நம்மளே நம்ம சொந்தமாக முன்னேற முயற்சி எடுக்கிறது அப்படின்னா பெரிய பதவிகளை நான் அடையணும், என்னுடைய நிலைமையை நானே உயர்த்திக்கணும் அப்படின்னு நம்ம ஏதாவது காரியத்தில் நம்மளை சொந்தமாகவே நம்ம உயர்ந்து மேலே வரணும் அப்படின்னு நம்முடைய பதவியிலேயோ அல்லது படிப்பிலேயோ அறிவிலேயோ ஏதாவது ஒரு காரியத்தில் மற்றவர்களுக்கு முன்பாக என்னை விசேஷத்தை ஒரு ஆளாக நம்ம காமிக்கணும்னு சொல்லி நம்ம நினைக்கும் போது ஆண்டவருடைய வார்த்தை நம்மளுக்குள்ளாக இல்லாமல் இருக்கிற சமயத்தில் ஆண்டவர் அங்கிருந்து கீழே தள்ளி விடுகிறார். தள்ளி விட்டு அப்புறம் சாம்பலத்தை சாப்பிடணும். அதனால் நம்முடைய வாழ்க்கையில் சுயமாக முன்னேறுவதற்குண்டான முயற்சிகளை எடுக்கக்கூடாது. ஆண்டவர் நம்மளை உயர்த்தும் வரைக்கும் நாம் ஆண்டவருடைய கரத்தில் அடங்கி இருக்க வேண்டும். சாம்பல்னா சாம்பல் அப்பா அம்மா புசிக்கிறது அப்படின்னா வத்தத்தை சாம்பலெல்லாம் மேலே போட்டுக்கிட்டு பழைய ஏற்பாட்டில்னா ராஜாக்கள் எப்படி இருப்பாங்க? ஆமாம், பூசிக்கிட்டு இருப்பாங்க மாதிரி. இப்போ வந்து நம்ம அழுக்கு துணியை போட்டுக்கிட்டு அட்ரஸ் தெரியாமல் என்னமோ ஏதேனும் பஞ்ச பரதேசி மாதிரி அழைச்சிட்ருக்கிறது அதான் சாம்பலை பூசிக்கிறது. ஆ, பைத்தியக்கார மாதிரி இருக்கிறது, கரெக்டு. சங்கீதம் 127:1-2. சங்கீதம் 127:1-2.
கர்த்தர் வீட்டை கட்டாராகி அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா? கர்த்தர் நகரத்தை காவாராகி காவலாளர் விதித்திருக்கிறது விருதா? நீங்கள் அதிகாலையில் இருந்து நேரப்பட வேலையை கரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறதும் விருதா? அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்தை அளிக்கிறார்.
அவரே தமக்கு பிரியமானவர்களுக்கு வீடு கட்ட உதவி செய்கிறார். அதை விட்டு போட்டு காலையில எழுந்திருச்சு என்ன பண்ணலாம் இது என்ன பண்ணலாம் எப்படி குட்டிக்காரனாக மடித்து தினந்தோறும் காலையில் ஜபம் பண்ணாலும் ஆண்டவர் ஜபத்தை கேட்க மாட்டார். ஏன்னா கட்டுறது அவர் தான், நம்ம கூட சேர்ந்து அப்படி இப்படி கட்டணும்னு நம்ம நினைச்சோம்னா வீணாக நம்மளுக்கு தூக்கம் தான் வராது. ஆமாம், வீட்டு தான் இங்கே வசனம் சொல்லியிருக்கு, கத்தர் வீட்டை கட்டாராயில் கட்டுகிறவனுடைய பிரயாசம் வருதான், கட்டுற வேலையை அவர்கிட்ட கொடுத்துடணும். நம்மளும் கூட சேர்ந்து கட்டிட்டோம்னா அவர் ஒரு பக்கம் கட்டிட்டு போவார், நம்ம ஒரு பக்கம் கட்டிட்டு போவோம், கடைசியில் ரெண்டையும் சேர்ந்து இடித்து கொடுத்துரும். கரெக்டு, அதிகாலையில் தேடினா கண்டடைவார். இப்போ வீடு கட்டுறது தான் பிரச்சனை, ஆண்டவருடைய சித்தத்துக்கு முதல்ல விட்டு கொடுக்கணும். டெய்லி தேடிட்டு இருக்க ஆண்டவரே, அதனால் நான் இப்போ கலெக்டர் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி, என்னை கலெக்டராக ஆண்டவரே கலெக்டராக ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜாம் பண்ணிகிட்டு இருந்தான். அப்போ அதுக்கு உண்டான படிப்பு இருக்கணும், அந்த மாதிரி எல்லாம் இருந்தால் தான் ஆண்டவர் கலெக்டராக்குவார். நம்ம மட்டும் வெறும் எஸ்எல்சி மட்டும் படிச்சுட்டு கலெக்டராக ஆண்டவரே அதிகாலையில் தேடினோம்னா அப்புறம் வருத்தத்தை நம்ம தான் சாப்பிடணும். அப்போ தேவன் வந்து கட்டுவதற்கு நம்முடைய எல்லா காரியத்திலையும், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா காரியத்திலையும் தேவன் நம்மை உயர்த்த வேண்டும், தேவன் அதை தீர்மானிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். நாம் செய்ய வேண்டியது இல்லைன்னா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். அதை விட்டு போட்டு நான் நினச்சது நினைக்கலையே, நான் 5 வருஷமாக ஜாப் பண்ணிகிட்ருக்கிறேன், 10 வருஷமாக ஜாப் பண்ணிகிட்ருக்கிறேன்னு அப்படின்னு அதிகாலையில் எழுந்திரிச்சு வருஷத்து 40 சாப்பிட்டுட்டு இருக்கிறதெல்லாம் வேஸ்ட்டு. அதனால் தேவன் என்ன செய்ய தீர்மானிக்கிறாருங்கிறத நீ கண்டுபிடிச்சி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஜெபம் பண்ணணும். ஆமாம், நீதிமொழிகள் 4:14-17 வரை.
துன்மார்களுடைய பாதையில் பிரவேசியாதே, தீயாருடைய வழியில் நடவாதே, அதை வெறுத்து விடு, அதன் வழியாய் போகாதே, அதை விட்டு விலகி கடந்து போ, பொல்லாப்பு செய்தாலுடைய அவர்களுக்கு நிச்சயம் வராது, அவர்கள் யாரையாவது விட பண்ணாதிருந்தால் அவர்கள் தூக்கம் கலைந்து போம், அவர்கள் ஆகாமியத்தின் அப்பத்தை புசித்து கொடுமையின் ரசத்தை குடிக்கிறார்கள்.
ஆ, போதும், ஆகாமியத்தின் அப்பம் அப்படின்னா அவங்ககிட்டயாவது கொஞ்சம் தலையில கையை வச்சு கொஞ்சம் காசு சம்பாதிச்சாதான் அவங்களுக்கு தூக்கம் வரும். அப்போ இது ஆகாமியத்தின் அப்பம்னு சொன்னா யாராவது ஒரு ஆளை இன்னைக்கு ஏமாத்தணும், எப்படியாவது நீ கொஞ்சம் காசு சம்பாதிக்கணும். அப்போது நன்மையான வழியை விட்டு போட்டு தீமையான வழியில் போய் எப்படியாவது சம்பாதிக்குன்னு சொல்லி நம்ம போகும்போது என்னதுன்னு கேட்டிங்கன்னா அப்போ நம்முடைய வாழ்க்கை இதே மாதிரி தான். அப்போ அடுத்த நாள் நம்முடைய வாழ்க்கையில் கவலை வந்துடும். அப்போ துன்மார்க்கர்களுக்கு அவங்க நினச்ச காரியத்தை செஞ்சு இப்படி போனால் தான் அந்த சந்தோஷமாக இருக்கும். அப்போ தேவனுடைய வார்த்தை இல்லாமல் இருக்கும் பொழுது இப்படி ஆகாமியத்தின் அப்பம் அப்படின்னா துன்மார்க்கர் சாப்பிடக்கூடிய துன்மார்க்கருடைய ஆத்மா என்ன ஆவிக்குரிய ஆகாரத்தை சாப்பிடுதோ அதே மாதிரி நம்மளும் சாப்பிட வேண்டியதாக மாறிடும். நீதிமொழிகள் 31:26-27. நீதிமொழிகள் 31:26-27.
தன் வாயை ஞான விளங்க தரத்தால் தயவுள்ள போதகம் அவள் நாவின் மேல் இருக்கிறது, அவள் சோம்பலின் அப்பத்தை புசியாமல் தன் வீட்டுக்காரி எப்படி நடக்கிறது என்று கண்ணோக்கமாயிருக்கு.
ஆ, சோம்பலின் அப்பம் எப்பா பாரு, நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலான்னு அப்படியே காலத்தை தள்ளி போட்டு இருக்கிறது. காலையில் எந்திரிக்கிறது வந்து லேட்டாச்சுன்னா அப்புறம் அந்த நாள் முழுது லேட்டாயிடும். அதே மாதிரி ஒரு வாரத்தில் வந்து ஆண்டவருடைய காரியங்களில் லேட் பண்ணோம்னா அந்த வாரம் முழுது நேட்டு. அப்படி வந்து நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்களை வந்து ஒரு மாதத்தில் ஒரு டைம் முடிக்கிறோம், ஒரு 6 மாதத்தில் ஒரு டைம் முடிக்கிறோம், அப்படி ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு கால அளவு இருக்குது. அப்போ அந்த கால அளவுகளை முடிக்கிறதுக்கு நம்ம முயற்சி எடுக்கணும். அதை விட்டு போட்டு நாளைக்கு படிக்கலாம் நாளைக்கு படிக்கலாம்னு சொல்லிட்டு முழு பரிசை வரும்போது மார்ச் மாதம் உட்காந்து விழுந்து விழுந்து படித்தான் படிப்பே வராது. அப்போது ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டிய காரியங்களை, ஒவ்வொரு நாளும் படிக்க வேண்டிய காரியங்களை படிச்சுட்டு வந்தால் தான் அந்த சோம்பலங்கள் இல்லாமல் இருக்கும். அதை விட்டு போட்டு கடைசி நேரத்தில் பரிச்ச நேரத்தில் உட்காந்து நிறைய படிச்சுட்டா பாஸ் ஆகிட முடியாது. அப்போது சோம்பலின் அப்போ நம்மளுக்கு வரக்கூடாது. அப்போ தேவனுடைய வார்த்தை பெற்றவர்கள் எப்பொழுதுமே சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும். எசேக்கியேல் 12:18-20 வரை.
தங்கள் அப்பத்தை விசாரத்தோட புசித்து தங்கள் தண்ணீரை நீரோடு குடிப்பார்கள், அவருடைய தேசத்து குடிகளுடைய கொடுமை நிமித்தம் அதில் உள்ளதெல்லாம் அழிய அது பாழாகும், குடியேறியிருக்கிற பட்டணங்கள் மனாந்திரமாகி தேசம் பாழாய் போகும், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று சொல் என்றார்.
போதும், இங்கே நாம் பார்க்கும்போது தேவனுடைய வார்த்தையை புசிக்கிறது பார்த்தீங்கன்னா அவர் வேக வேகமாக புசிக்கிறது. அப்படி தேவனுடைய நியாய தீர்ப்பு வரும்பொழுது நம்மளுக்கு இப்படி ஒரு ஆபத்து வந்துருச்சு, இதுக்கு என்ன பண்ணணும்? அப்போ தான் பைபிளை வேக வேகமாக புரட்டி தேடி தேடி படித்து இதுக்கு என்ன பண்ணலாம், அதுக்கு என்ன பண்ணலாம். ஏன்னா இதுக்கெல்லாம் போய் மற்றவங்கிட்ட கேட்டோம்னா நம்மளை கேவலமாக நினச்சிக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நல்லா தூங்கி எழுந்திரிச்சு நல்லா சோம்பேறித்தனமாக இருந்துட்டு கடைசி நேரத்தில் ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு வரும்பொழுது இந்த தேவனுடைய வசனத்தை நடுக்கத்தோடையும் பயத்தோடையும் தத்தளிப்போடையும் என்ன பண்ணுறதுன்னு சொல்கிறதுன்னு சொல்லி தெரியாமல் ரொம்ப அவசர அவசரமாக தேடி எடுத்து பார்த்து இந்த வசனத்தில் என்ன சொல்லுது, நாம் என்ன தப்பு பண்ணியிருக்கிறோம், தேவனுக்கு நம்ம எப்படி இருந்தால் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார் அப்படிங்கிறத ரொம்ப பயபக்தியாக தேடி அவசர அவசரமாக பைபிளெல்லாம் பரட்டி பரட்டி தேடி தேடி ரொம்ப நம்முடைய பதட்டத்தோடு எல்லா காரியங்களும் செய்வோம். அந்த மாதிரி இல்லாமல் நம்ம ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தைகளை வாசித்து சிந்தித்து வரும்பொழுது அந்த ஆபத்து வரும்போது, சோதனை வரும்போது, கஷ்டம் வரும்போது அந்த பைபிளை இப்படி பரட்டணும்னு அவசியம் இல்லை, இங்கே ஓடணும்னு அவசியம் இல்லை, எங்கே ஓடணும்னு அவசியம் இல்லை, ஆண்டவர் நம்ம பக்கத்துலேயே இருக்கிறார். காரணம் நம்ம ஆண்டவர் பக்கத்தில் இருந்தால் தான் அவர் நம்ம பக்கத்தில் இருப்பார். நம்ம என்ன பண்ணுறோன்னா ஆபத்து வந்தால் தான் ஆண்டவர் நோக்கி ஓடுறோம். ஆபத்தெல்லாம் இல்லை, கொஞ்சம் வாழ்க்கை நல்ல பிரச்சனை இல்லாமல் இருக்குது அப்படின்னா ஆண்டவர் அங்கே நிற்கிட்டு, ஆண்டவரே நீங்கள் இங்கே இருக்கும், நான் போய் என்னுடைய வேலையை பார்த்துட்டு வரேன்னு சொல்லிவிட்டு ஆதாம் ஓடின மாதிரி அப்புறம் ஓடி ஓடி போய் கடைசியில் பல பிரச்சனைகளை மாட்டி எல்லா ஆசீர்வாதத்தையும் இழந்த வேண்டியது தான். அப்போது தேவனுடைய வார்த்தையை நாம் கிடைக்கிற நேரமெல்லாம் சிந்தித்து தியானித்து வாசிக்கும் போது நம்முடைய ஆபத்து காலத்தில் கஷ்ட நேரத்தில் இப்படி பதட்டத்தோடு தேடி தேடி கஷ்டத்தோடு நம்ம இருக்க வேண்டாம். யாத்திரை ஆமம் 23:18 யாத்திரை ஆமம் 23:18 ஆண்டவருக்கு பலி செலுத்தக்கூடாது அப்படின்னா பழைய காரியத்தை அல்லது உண்மை இல்லாத காரியத்தை எந்த ஒரு காரியத்தையும் ஆண்டவருக்கு செலுத்தக்கூடாது. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது காசு நிறையா அவங்ககிட்ட ஏமாற்றி எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க, அப்போ அல்லது எவனாவது ஏமாந்துருப்பான், தவறான வழியில் ஏதாவது கிடச்சிருக்கும், அந்த மாதிரி காரியத்தை கொண்டு வந்து ஆண்டவருக்கு பலி செலுத்துறது. அப்போ அந்த மாதிரி காரியத்தில் ஆண்டவருக்கு பிரியம் இல்லை. அப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா உலகத்தில் படித்தவங்க யாராவது இருப்பாங்க, அவங்கள கொண்டு வந்து பிரசங்கத்துக்கு அனுமதிக்கிறது. அப்போ இந்த மாதிரி காரியங்களில் வந்து ஆண்டவருக்கு பிரியம் இல்லை. அப்போ புளிப்புள்ளது எதுவுமே அப்படின்னா உண்மையும் சத்தியமும் இல்லாத எந்த ஒரு காரியத்தையும் ஆண்டவருக்கு பலி செலுத்தக்கூடாது. யாத்திரை ஆமம் 34:25 ஆமாம். இப்போ புளிப்புள்ளது எந்த ஒரு காரியத்தையும் ஆண்டவருக்கு பலியாக செலுத்தக்கூடாது. லேவி ராமம் 2:1 இல்லை அது இல்லை லேவி ராமம் 2:11 ஆமாம். அப்போ புளித்த மாவுள்ளது எதையும் செலுத்தக்கூடாது அப்படின்னா சத்திய இல்லாத எந்த ஒரு காரியத்தையும் தேவனுக்கு கொண்டு வந்து பலியாக செலுத்தக்கூடாது. தேன் உள்ளது அப்படின்னு சொன்னால் எல்லாத்துக்கும் பார்வைக்கும் நல்ல காரியமாக தெரியும். இப்போ அந்த மாதிரி காரியங்களையும் வந்து ஆண்டவருக்கு வந்து பலியாக செலுத்தக்கூடாது. லேவி ராமம் 6:17 போதும். அப்போ புளித்த மாவுள்ளது எதுவுமே வந்து ஆண்டவருக்கு சமூகத்தில் கொண்டு வரக்கூடாது. ஆமோஸ் 4:5
உற்சாக
அப்போ இன்றைக்கு பார்த்தீங்கன்னா புளிப்புள்ள சோத்திர பலி சொன்னதவே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காரு. புதிய ஆசீர்வாதங்களை தேடி போகிறதில்ல, புதிய நன்மைகளை தேடி போகிறதில்ல. அப்போ பழைய காரியங்களே இருக்கிறத அதையவே வச்சு அதையவே சோத்திரம் சொல்லிட்டு அப்படியே இருக்கிறது. தேவனுடைய அறிவிலையும் முன்னேற்றம் இல்லை, ஆசீர்வாதத்துலேயும் முன்னேற்றம் இல்லை. அவங்க மனசுக்கு என்னென்ன பிடிக்குதோ அதெல்லாம் வச்சு அதுக்கு சோத்திரம் சொல்லி ஆண்டவரை இதை செய்யும் அதை செய்யும் சொல்லிட்டு எல்லாம் சோத்திர பலியாகன்னு சொல்லிட்டு அதெல்லாம் கெட்டு போனது, சத்தியத்துக்கு விரோதமானது அப்படிங்கிறது பகுத்தறியறதுக்கு உண்டான ஞானமே இல்லை. மனசில் நினைக்கிறதெல்லாம் ஆண்டவர் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அப்படி தேவனை ஆராதிச்சுட்டு இருக்காங்க. அது ஆண்டவருக்கு பிரியமானதல்ல. யாத்திரையாமம் 12:15-20 வரை வாசிப்போம். யாத்திரையாமம் 12:15
புளிப்பில்லா அப்பத்தை 7 நாளாகவும் புசிக்க கடவீர்கள். முதலாம் நாளில் தானே புளித்த மாவை உங்கள் வீடுகளிலிருந்து நீக்க வேண்டும். முதலாம் நாள் தொடங்கி 7ஆம் நாள் வரைக்கும் புளித்த அப்பம் புசிக்கிறவன் எவனோ அந்த ஆத்மா இஸ்ரவேலிலிருந்து அறுப்புண்டு போவான்.
அப்போ புளிப்புள்ள அப்பம் சாப்பிட்டானா அவன் இஸ்ரவேலுடைய வம்சத்திலேயே இருக்கக்கூடாது. அப்படின்னா கிறிஸ்தவங்கிற பேரே வந்து அவன் சொல்லக்கூடாது. அப்போ கிறிஸ்தவங்களாக இருந்தால் தேவனுடைய வார்த்தைக்காக துன்பம் அனுபவிக்க வேண்டும். அவனுடைய வீட்டில் எங்கேயுமே வந்து அந்த என்னன்னு சொல்லுன்னா 1 கொரிந்தியரில் வாசித்த மாதிரி துப்புரவு உண்மை என்கிற புளிப்பில்லாத மாவு இருக்கணும். துர்க்குணம் புல்லாப்பு என்கிற புளிப்புள்ள மாவு வந்து வீட்டில் எங்கேயுமே இருக்கக்கூடாது. யாத்திரையாமம் 13:3 நம்ம எகிப்தின் பாவ சந்தோஷத்திலிருந்து ஆண்டவர் நம்மளை விடுதலை ஆக்கினார். அதை நினைவு கூறும்படியாக நீங்கள் புளிப்புள்ள அப்பத்தை சாப்பிடாதிருங்கள். அப்படின்னா தேவனுடைய வார்த்தைகளுக்காக நீங்கள் எப்பொழுது கஷ்டம் அனுபவிக்கணும். காரணம், உங்களை நான் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விலக்கி கொண்டு வந்தேன், அதனால் திரும்பவும் பாவ சந்தோஷங்களுக்கு போய் நீங்கள் விழுகக்கூடாது. அதனால் புளிப்பில்லாத துப்புரவு உண்மை என்கிற அப்பத்தை சாப்பிட்டு தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். யாத்திரையாமம் 13:7
போதும்.
அப்போ நம்ம வந்து நம்முடைய எல்லையில் நம்ம பேச்சிலையும் சரி செயல்லையும் சரி நம்ம சொந்தக்காரங்கிட்ட பேசும்போதும் நண்பர்கிட்ட பேசும்போதும் போகும்போது வரும்போது எங்கேயுமே அந்த புளிச்ச மாவு நம்ம வாயிலிருந்து வரக்கூடாது. கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பொறாமை துர்க்குணம் என்கிறது நம்ம பிள்ளைகளுக்கும் தெரியப்படுத்தக்கூடாது. காரணம், எகிப்திலிருந்து நீ விடுதலையானதை உன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லும்படியாக நீ எப்பொழுதும் துப்புரவு உண்மை என்கிற புளிப்பில்லாத அப்பத்தை நீ சாப்பிட வேண்டும். ஆமாம் இருக்குது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களை இதற்காக தெரிந்து கொண்டேன் ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போ புளிப்புள்ள அப்பம் புளிப்பில்லாத அப்பன்னு சொல்லி வேதத்தை படிக்கிறவங்களுக்கு தான் தெரியும், வேதத்தை படிக்காதவங்களுக்கு தெரியாது. அப்போ நம்ம வந்து புளிப்புள்ள அப்பம் இல்லை புளிப்பில்லாத அப்பம் சாப்பிட்டா நம்முடைய ஆத்மா நல்லா புஷ்டியாக இருக்கும். அவன் புளிப்புள்ளது சாப்பிட்டானா கொஞ்ச நாள் புளிப்புள்ளதை சாப்பிட்டா எப்படி இருக்கும், 2 நாள் தொடர்ந்து புளிப்புள்ளதை நாம் சாப்பிட்றேன்னு எங்களை எப்படி இருக்கும், அந்த மாதிரி வியாதி அவங்களுக்கு இருக்கும். அதான் பிரச்சனை, அதான் பிரச்சனை. ஆமாம் ஆமாம், 2 நாள் தொடர்ந்து புளிப்பு சாப்பிட்டா அப்புறம் கம்ப்ளீட்டாக புளிச்சா போயிடும். ஒன்றுத்துக்கும் நம்ம என்னடா அது, திரும்ப திரும்ப சளி இருமல் வந்து வந்து எங்கேயும் போக முடியாமல் நம்ம சரீரமே கெட்டு போயிடும். அந்த மாதிரி பாவம் செஞ்சுட்டே இருக்கிறான்னு எங்களை கொஞ்ச நாள் ஆகும்போது என்னாக்கா, என்னடா அது இப்படி வந்து மாட்டிக்கிட்டமே, கடைசியில் போலீஸ் தேடும், அவன் கேட்பான் இவன் கேட்பான், எப்படி வெளியில் வர்றதுன்னு நம்மளுக்கு தெரியாது. அதனால் நீங்கள் வந்து புளிப்பில்லாத அப்பத்தை சாப்பிடுங்க அப்படின்னு ஆண்டவர் நம்மளுக்கு தான் சொல்கிறார், அவனுக்கு ஆண்டவர் சொல்லலை. சோத்திரம். அதனால் வந்து நம்முடைய வாழ்க்கையில் புளிப்பில்லாத அப்பத்தை சாப்பிடும்படியாக ஆண்டவர் நம்மளை அழைத்திருக்கிறார். அப்போ புளிப்பில்லாத அப்பத்தை, புளிப்பில்லாத அப்பம் எப்படி கிடைக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினால் மனுஷன் பிழைப்பான். அப்போ தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள் தான் நம்மளுக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினாலும் மனுஷன் பிழைப்பான்னு சொன்னால், ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தைகளை வாசிக்கும் போது தான் அந்த அன்னைக்கு ஆண்டவர் என்ன வார்த்தை சொல்லியிருக்கார் நம்மளுக்கு தெரியும். அப்போது நம்முடைய வாழ்க்கையில் நாம் புளிப்பில்லாத அப்பத்தை சாப்பிட்டு ஒவ்வொரு நாளும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் வளர வேண்டும். அப்போ அது கிறிஸ்தவனாக இருந்து துன்பம் அனுபவிக்காமல் இருந்தானா, அவன் கிறிஸ்தவன் சொல்கிறதுக்கு அர்த்தமே இல்லை. ஆமாம், லாய்க்கே இல்லை. அதனால் நீங்கள் வந்து புளிப்பில்ல அப்பத்தை வந்து சாப்பிடவும் கூடாது, தேவனுக்கு காணிக்கையாகவும் செலுத்தக்கூடாது. அதனால் அப்பம் சாப்பிடும்போது அப்படின்னா ஆவிக்குரிய ஆகாரமாக நாம் எதையெல்லாம் தேடி சாப்பிட்றோமோ அது வந்து தேவனுக்கு பிரியமானதா அல்லது புளிப்புள்ள அப்பமா புளிப்பில்லாத அப்பமா அப்படிங்கிறத நாம் பரிசோதித்து நாம் அதை தேர்ந்தெடுத்து நாம் சாப்பிட வேண்டும். அப்போ தான் நம்முடைய ஆத்மா சந்தோஷமாக இருக்கும். இல்லாட்டினா புளிப்புள்ளதை சாப்பிட்டு நம்ம விரும்புகிறதெல்லாம் சாப்பிட்டாச்சுன்னா நம்ம ஆத்மா வந்து கெட்டு போயிடும், அல்லது ஆத்மா வந்து செத்து போயிடும். எப்படி மனுஷன் வந்து உணவை பகுத்தறியாமல் நினச்சதெல்லாம் சாப்பிட்டு மனுஷன் வந்து மயக்கத்தில் விழுந்துடுறான், நிறைய பேர் செத்தும் போயிடுறான், அப்படி சரீரம் வந்து பல பிரச்சனைக்கு ஆளாகுதோ, அதே மாதிரி ஆவிக்குரிய நிலைமையில் ஆகாரம் சாப்பிடும் போதும் அந்த சரியான ஆகாரம் இல்லாமல் ஆவிக்குரிய ஆகாரம் நம்ம விரும்பினதை சாப்பிட்டேன்னு வைங்களேன், நம்முடைய ஆத்மா என்னாகுது, இந்த மாதிரி வாக்குவாத நோய்க்கு போயிடும், அப்புறம் அடுத்தவங்ககிட்ட சண்டை போடுறதுக்கு போகும். இப்படி தேவையில்லாத காரியங்களுக்கு வந்து நம்முடைய ஆத்மா நம்ம சொல்கிறதெல்லாம் ரைட்டுன்னு சொல்லி மற்றவங்களை நம்ப சொல்லணும், அல்லது நான் சொல்கிறதான் கரெக்டுன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கிட்டையும் நம்ம வாதாடுவோம். அப்படி வந்து தேவனுடைய வார்த்தைகளில் நம்ம வந்து தெளிவில்லாமல் இருந்தால் நம்முடைய ஆத்மா நம்ம விரும்பின அப்பத்தை சாப்பிட்டு அப்போ தேவனுக்கு பிரியம் இல்லாமல் போயிடும். அப்போ ஒவ்வொரு நாளும் நாம் தேவனுடைய வார்த்தையை சிந்தித்து தியானித்து நாம் வாசிக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும். அப்போ புளிப்பில்லாத அப்பம் அப்படின்னா தேவனுடைய வார்த்தைகளுக்காக நாம் ஒவ்வொரு நாளும் கஷ்டம் அனுபவிக்க வேண்டும், துன்பம் பட வேண்டும், அப்போ சோதனைகளை சகிக்க வேண்டும். அப்படி நம்ம சகித்து தேவனுடைய வார்த்தைகளுக்காக துன்பம் அனுபவித்தாதான் நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ இதுவரைக்கும் நாம் எப்படி எப்படியோ வாழ்ந்துருக்கலாம், ஆனால் இனிமேலாவது இந்த வார்த்தையை கேட்ட முதலாவது நம்ம சாப்பிட்றது ஆத்மா புளிப்பு உள்ளது சாப்பிடுதா புளிப்பில்லாத சாப்பிடுதா, நம்ம வாய்க்கு இல்லை காதுக்கு இனிமையாக இருக்குது மனசுக்கு சந்தோஷமாக இருக்குதுன்னா அது புளிப்புள்ள அப்பம். கேட்குறது கஷ்டமாக இருக்குது மனசுக்கு சந்தோஷம் இல்லாமல் இருக்குது எப்படி இது செய்யணும் முடியும் அப்படின்னு சொல்லி நாம் நினச்சோம்னா அது புளிப்பில்லாத அப்பம். அதனால் புளிப்புள்ள அப்பம்னா நல்லா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி நாம் தெரிஞ்சு இது வரைக்கும் போனதெல்லாம் போகட்டும், இனிமேலந்தாவது நல்ல புளிப்பில்லாத நல்ல உண்மையும் துப்புரவும் என்கிற அப்பத்தை சாப்பிட்டு நம்முடைய ஆத்மா வளர்ந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.